ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் 8. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சரி, வினை வந்து அசைதனம் தானே, நமக்கு என்ன சித்துப்பொருளேவா இல்ல? ஏன் இறைவன்ட்ட ஓடுதீங்க, இறைவன் இருக்கான்னு சொல்லிட்டு. எடுத்த வினை எடுத்த உடல் உருவுருவது உயிரே தானே, இருவினைக்கு தக்க உடல் எய்தும் எண்ணில். அது வினையை செய்தது யாரு? உயிர் தானே. அந்த உயிர் சேதன பொருள் தானே, அறிவுடைய பொருள் தானே. அப்ப அந்த பொருள் தான் செய்த வினைக்கேற்ற உடலை எடுத்துக் கொள்ளட்டுமே, வினைக்கேற்ற போகங்களை அந்த உடலை கொண்டு அனுபவித்துக் கொள்ளட்டுமே. வினைக்கேற்ற உடலை கொடுப்பதற்கும் வினைக்கேற்ற போகங்களை ஊட்டுவதற்கும் ஏன் ஒரு இறைவன் வேண்டும் என்று சொல்கின்றீர்கள்? வினை வினையே ஊட்டிக் கொள்ளாதானா வினை சடம் என்று சொல்லிவிட்டீர்கள். சரி, வினை வந்து தானாக பலனை கொடுக்காது. இந்த வினையை செய்த ஆன்மா சித்து பொருள் தானே. இந்த ஆன்மா வந்து அந்த தான் செய்த வினை என்ன என்று அறியும். அந்த வினைக்கு ஏற்ற உடலையும் போகங்களையும் துய்த்துக் கொள்ள வேண்டியதானே அப்படின்னு கேட்க. அப்பதான் நம்ம பார்த்தோம்னாங்க அஞ்சாம் சூத்திரத்துல அந்த கருத்து அங்க வைய. உயிர் தானே இருவினைக்கு தக்க உடல் எய்தும் எண்ணில். என்னப்பா நீ பேசுற? நீ இந்த உயிரோ அந்த உடலை பெற்ற பிறகுதான் எதையும் அறிகின்றது. அந்த உடலை பெற்ற பிறகு அந்த உடலிலே உள்ள கருவிகரணங்களை துணை கொண்டுதான் எதையும் எந்த விடயத்தையுமே அறிகின்றது. அந்த கருவிகரணங்களோ தமக்கென அறிவில்லாத சடம், வெறும் சடப்பொருள். ஆகவே அந்த கருவிகரணங்களாக வந்து உயிரை சேரவும் முடியாது. கருவிகரணங்களை சேர்ந்தால் மட்டுமே எதையும் அறியக்கூடிய நிலையில் உள்ள இந்த உயிரும் இவை கருவிகரணங்கள் என்று அறிந்து அவற்றை சேர முடியாது. இவை கருவிகரணங்கள், உயிருக்கு எப்படி தெரியும்? அதை பெற்றால் தானே இது எதையுமே அறியும். பெறுவதற்கு முன்பு இவை கருவிகரணங்கள் அறிவதற்கு எப்படி வரும்? அப்ப இவன் வினை முதல் இவனை சொல்றதுல அர்த்தம் இல்ல, கர்த்தான்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. இந்த உயிர் இருக்கிறது அகர்த்தா. அந்த அந்த கருவிகள்லாம் அவையெல்லாம் சடம், சடத்திரள். அந்த கருவிகள்லாம் இந்த சடத்திரளும் தனக்கென தானா அறிந்து கொள்ள முடியாத அகர்த்தாவும் எப்படி சேருவாங்க ஒன்னா? சடத்திரளும் அகர்த்தாவாய் அறிவொன்றில்லா தன்மையனும் கூட ஒரு சங்க இன்றே கூடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லைன்ட்டு அங்க அப்படி சொல்லியிருக்காரு. இங்க சூத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, போக்குவரவு புரிய என்று சொன்னதனாலே உயிர்களை போக்குவரவு புரிய வைப்பதற்கு ஒரு அடிப்படை நியதி இருக்க வேண்டும். எந்த எந்த அடிப்படையில் இந்த உயிர்களை போக்குவரவு புரிய வைக்கின்றான்? வாழ்நாளில் ஒவ்வொரு உயிருக்கும் பல பேதம் இருக்கின்றது. சில உயிர்கள் ஒரு நாளில் அடிந்து விடுகின்றன, பார்க்கின்றோம், ஈசல் போன்ற உயிர்கள் இல்லையா. சில இனத்துல பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கு இவ்வளவு காலம் இருக்கு, மனிதர்களுக்கு இவ்வளவு காலம் இருக்கு. இன்னும் தேவர்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க தெய்வ நாடுல பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு ஆண்டுங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் தான் சொல்லுவார்கள். அது பிரம்மாவுக்கு அதுக்கு மேல ஆயுள் இருக்கு. இப்படி பல வேதங்களா படிச்சிருக்காங்க. மனிதர்களையுமே எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஆயுள் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, இப்படி பல்வேறு பேதப்பட்டு போக்குவரவு புரிய வைப்பதனாலே இதற்கெல்லாம் காரணமாக இருவினை இருக்க வேண்டும் என்று இருவினை உண்மையை நிலைநாட்டினார். பாச நிச்சயத்துல வினை நிச்சயம் பண்ணியாச்சு. இப்ப வினயம் மட்டும் தானே நிச்சயம் பண்ணியிருக்காரு. மாயை இருக்கின்றதே, ஆணவம் இருக்கின்றது. ஆணவத்தை இயைவு பற்றி நாலாம் சூத்திரத்தில் சொல்லிடுவார். ஏன் இங்க இயைவு பற்றி முதல்வனுடைய பொது இலக்கணத்தை சொல்லலையா? இது பிரமாண இயல் தானே, இருந்தாலும் இயைவு பற்றி இலக்கணம் சொல்லலையா? அது மாதிரி இலக்கண இயல இயல்பு பற்றி பிரமாணம் சொல்லலாம், இயைவு பற்றி சொல்லலாம். மையக்கருத்து அதுவா இருக்க முடியாது. இலக்கணவையில மையக்கருத்து இலக்கணம் தான், பிரமாணவையில மையக்கருத்து பிரமாணம் தான், இயைவு பற்றி வரும். அப்படி அருமையாக வைத்துள்ள ஆக அந்த இயலுக்கு மாறுபாடான ஒன்றை சொல்ல மாட்டார். ஓரின பொருளை சொல்லிட்டார் தொல்காப்பிய சொல்லிட்டார். அதுக்கு கொஞ்சமும் வித்தியாசம் இருக்காது. நேரின மணியை நிரல்பட வைத்தாங்கு, ஓரின பொருளே தான் ஒரு வழி வைத்திருக்கின்றார்கள், மாற்றவே இல்லை. பிரமாணம் தான் இருவினை உண்மை சொல்லியாச்சு, பாச உண்மை. அப்போ சொல்வதன் மூலம் உய்த்துணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த இருவினை கற்று போட வேண்டும். ஏன்னா அந்த இருவினை செய்யப்பட்டு முடிந்தவுடன் உரிய காலம் வரும் வரை அந்த இருவினை பேணப்பட வேண்டும். அந்த நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி, அப்படி பேணப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையிலே, அப்படி வங்கியில பணம் கிடப்பது மாதிரி அப்படி பேணப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையிலே, அதற்கு வந்து நல்வினைக்கு புண்ணியம் என்றும் தீவினைக்கு பாவம் என்றும் பெயர் திருவருப்பினை படித்தீர்கள், உண்மை விளக்கத்தில் படித்திருப்பீர்கள். இந்த புண்ணிய பாவங்கள் அதன் பலன்களாக அது மாறும் வரை, அந்த காலம் வரும் வரை பேணப்பட வேண்டும். அப்ப அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும் இல்லையா? சொல்லுவானே, நான் வந்து இப்படி வச்சிருக்கேன், இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா, அது ஒரு இடத்துல வச்சிருப்பான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தானே அப்படிங்கிற மை கண்டார். அதையும் நான் சொல்லணும் எதிர்பார்க்க அப்படிங்க. எனவே அந்த இருவினையை சொல்லவே அதற்கு பற்றுக்கோடாக மாயை உண்மை பெறப்பட்டது அப்படின்னார். ஆக மாயை முதல் காரணம், அந்த ஆணை என்கின்ற இறைவனுடைய சிற்சக்தி துணை காரணம், இருவினை அந்த சிற்சக்தியின் வழிவந்த துணை காரணம் என்று இவ்வாறு பாச உண்மையை நிச்சயித்தார். ஆக பிரமாணையில் இரண்டாம் சித்திரம் பாச நிச்சயம் செய்கிறது, மூன்றாம் சித்திரம் பசு நிச்சயம் செய்கின்றது. பார்த்தோம் பல்வேறு சமயவாதிகளுடைய கருத்தையும் அவர் மறுத்து, அவர்கள் சொல்வதற்கெல்லாம் வேறாக ஆன்மா உண்டு, சூனியம், சூழதேகம், இந்திரியங்கள், சூக்மதேகம், பிராணவாயு, பிரம்மம், அப்புறம் வந்து பல இந்த சூழதேகத்திலிருந்து பிராணவாயுவரை எல்லாம் சேர்ந்த சமூகம், இவற்றுக்கெல்லாம் வேறாய் ஆன்மா என்ற ஒரு பொருள் உள்ளது. உமாவசிவம் ரொம்ப அருமையாக சொல்லுவார், செறிஞ்சிடும் உடலுள் மண்ணி, எது ஆன்மான்னு போட்டுக்கிடணும் முதல்ல, செறிஞ்சிடும் உடலுள் மண்ணி, ஏழு எழுவகை தாதுக்களால் செறிந்து காணப்படுகின்ற இந்த உடல் இல்லையா, நான் தோல் நரம்பு இரத்தம் வேர்வை நீர் இப்படி பல தாத்துவங்களாலே செறிந்து காணப்படுகின்ற இந்த உடலிலே நிலை பெற்று ஆன்மாவானது தனக்கு வரையறுக்கப்பட்ட காலம் வரை நிலை பெற்றுன்னு அர்த்தம். நிலை பெற்றுன்னா உடம்புல சாஸ்வதமா இருக்காதே நம்ம நினைக்கலாம், வரையறுக்கப்பட்ட காலம் வரை நிலை பெற்று செறிந்திடும் உடலுள் மண்ணி சேர்புலன் வாயில் பற்றி, சேர்புலன் வாயில்னா புலனை சேரக்கூடிய வாயில், புலன்கள் என்ன, ஐம்புலன்கள், சத்தஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம், தமிழ்ல சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம்னு சொல்கின்றார்கள். இந்த ஐம்புலன்களையும் சேரக்கூடிய பொறிகள் அவைதான் வாயில்கள், அந்த பொறிகளை வாயில்கள்னு சொல்றோம், மெய்வாய் கண்மூக்கு செவி, அந்த புலன்களை சேரக்கூடிய வாயில்களை பற்றி, இந்த உடலுக்குள்ள இருக்கான் அந்த உயிர் உடலில் நிலை பெற்று இருந்து இந்த புலன்களை போய் ஓசையை போய் சேரக்கூடிய பொறி என்னது செவி, ஒளியை போய் சேரக்கூடிய பொறி கண், இப்படம் புலன்களை சேரக்கூடிய பிடிகளை பொருந்தி அந்த அதனால் அறியத்தக்க விடயத்தை அறிந்து, செவியினால் அறியத்தக்கூடிய ஓசை, கண்ணால் அறியத்தக்க விடய உருவம், இப்படி அதனால் அறியத்தக்க விடயத்தை அறிந்து அறிந்ததில் அழுந்தும். அப்ப அறிதல் நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு வகையா பார்த்தோம் நாலாம் சூத்திரத்துல, பொறிகளின் துணை கொண்டு அறியும் போது இது ஏதோ ஒரு விடயம் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏதோ ஒரு விடயம் என மாத்திரம் அறிதல் நிர்விகற்ப காட்சி. விகற்பம்னா அந்த வேற்றுமை பாகுபாடு இருக்காது, இந்த பொருள் தான் அந்த பொருள் அல்ல அப்படிங்கிற பாகுபாடு எல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு பொருள். தொலைவில் ஒரு ஆள் வரும்போது நம்ம பார்க்கும்போது அனுபவம், யாரோ ஒரு ஆள் வர்றாங்க, இவர் தான் அவர் தாங்கிற பாகுபாடு, அந்த விகற்பம் இருக்காது, யாரோ வர்றாங்கிற ஒரு நிர்விகற்பம். இது பொறியின் துணை கொண்டு நிகழ்வது இல்லையா. அப்ப கொஞ்சம் அப்ப யார் வாரா அப்படிங்கிற சிந்தனை வரணும், அந்த சிந்தனை வராட்டா அது அப்படியே போயிடும், வேற வேலைக்கு நம்ம போயிடும், அந்த சிந்தனை யார் வருகின்றார்கள் சிந்தனை, அப்பதான் அந்த கரணத்தினுடைய வேலை தொடங்குகின்றது. சித்தம் சிந்தித்தாய் சித்தம் என்பார், சிந்தித்தாய் சித்தம் தெளியாதாய் ஆங்காரம் என்று வெண்பாவரும், இது யார் வாரார்கள் என்று சொல்லி ஒரு சிந்தனை. முதல்ல வந்து யாரோ வருகின்றார் அந்த நிர்விகற்ப காட்சி, அது பிடிகளின் துணை கொண்டு நிகழ்வது, நாங்கள் இதுல படித்ததுதான். அப்புறம் யார் வருகின்றார், யாரோ வருகின்றார்னு இந்த பொதுவா அறிந்த பிறகு, நிர்விகற்பம் அறிந்த பிறகு யார் வருகின்றவர் யார் அப்படிங்கிற சிந்தனை எழுகின்றது, அது சித்தத்தின் தொழில். அப்புறம் கொஞ்சம் அப்படி நெருங்க இவர் அவரோ அல்லது இவரோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வரும்போது அது மனத்தின் தொழில், யார் வருகின்றான்னு பார்த்தரணும், அவரா இவரான்னு பார்த்தரணும். அவனுக்கு ரெண்டு ஆள் மாதிரி தெரியுது அப்படி வச்சுக்கோங்க, ஒருத்தர்னா அவருக்கு வேண்டிய ஆள் இப்படி வச்சுடுமே, அவருக்கு கடன் கொடுத்த ஆள் ஒருத்தர், இன்னொரு ஆள் அவர் அவன் கடன் வாங்கியிருக்கிறாள் அப்படி சொல்லுவேன். ஏன்னா நம்ம தன்வேதனை காட்சிக்கு போனோம், ஒருத்தர் வந்து அவனுக்கு கடன் கொடுத்தாலும் இன்னொருத்தர் அவன் கடன் வாங்கியிருக்காள், எனக்கு அவர் மாதிரி தெரியுது இவர் மாதிரியும் தெரியுது, இப்ப இவரா அவரா ஐயப்பாடு, உடனே இவருக்கு ஒரு ஊக்கம் வந்துடும், ஏன்னா நமக்கு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமே, நமக்கு சாதகமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவர் அவரா இவரா என்று நிச்சயித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் பிறக்கின்றது அகங்காரத்தின் தொழில். உடனே அந்த ஊக்கம் பிறந்த உடனே புத்திக்கு வேலை கொடுக்கணும், அடுத்ததும் புத்தி அந்த கணத்துல நான்காவது, உடனே கொஞ்சம் கிட்ட கிட்ட போய் தெளிவா பார்க்கும்போது இது இவர் தான், என்ன நம்மகிட்ட கடன் வாங்கின ஆள் தான், அந்த ஆள் தான் வந்திருக்காரு அப்படின்னு புத்தி நிச்சயித்து உடனே என்ன பண்ணது, புத்தி சாத்வீக குணமயமாக பரிணமிக்கின்றது, சாத்வீக குணமயமாக விளங்குகின்றது, மூன்று குணமும் இருக்கு, சாத்வீக குணம் மேலோங்கி விளங்குகின்றது. அப்போ அந்த புத்தி தத்துவத்தில் இந்த ஆன்மா அழுந்துகிறது, அப்பந்தான் அனுபவம் விளைகின்றது. அதான் அனுபவம்னா என்னன்னா அழுந்தி அறிதல், இன்னது என்று நிச்சயமாக புத்தி தத்துவத்தின் மூலம் சவிகரமாக அறிந்த பிறகு அந்த புத்தி தத்துவத்தில் ஆன்மா அழுந்தது, அதான் அழுந்தி அறிதல், அதான் அனுபவங்கும். அப்ப இந்த சாத்விய குணத்துல போய் அழுந்துச்சுன்னா அதுக்கு இன்பம் விளையும், ஏன்னா இவன்ட்ட கடன் வாங்கினால வந்திருக்கான், ஆகவே இன்பம் விளைகின்றது. இதே மாதிரி பொதுவாக ஒரு நிர்விகற்ப காட்சி நிகழ்ந்து யாரோ அப்படின்னு நிகழ்ந்து, இப்ப சித்தத்தால் சிந்தித்து மனதால் ஐயம் கொண்டு அகங்காரத்தால் ஒருப்பட்டெழுந்து அப்புறம் புத்தியால இவர் யார் அப்படின்னு நிச்சயிக்கும் போது இவனுக்கு கடன் கொடுத்த ஆளா இருந்துருவீங்க, அப்போ அந்த புத்தி தத்துவம் ராஜசகுணமயமாய் விளங்குகின்றது. சாத்விய குணம் என்னாச்சு, தாமத குணம் என்னாச்சு, கீழடங்கி இருக்கின்றது, ராஜசகுணம் மேலோங்கி விளங்குகின்றது. அந்த புத்தி குணத்திலே ஆன்மா அழுந்துகின்றது, அழுந்தி துன்பத்தை அனுபவிக்கின்றது. ஆக இப்ப மூணு வகை காட்சி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், பொறிகளின் துணை கொண்டு இது ஏதோ ஒரு விடயம் என்று நிர்விகற்பமாய் அறிதல் நிர்விகற்ப காட்சி, இது எதை துணை கொண்டு, பொறிகளின் துணை கொண்டு, பொறிகள் வாயில்கள் மாறி, எனவே வாயில் காட்சின்னு சொல்லலாம். இவைகளுக்கு இன்னொரு பேர் என்னது இந்திரியங்கள். எனவே இந்திரிய காட்சி, எனவே வாஜர் காட்சி, இந்திரிய காட்சி. அப்போது எப்படி அறிவு நிகழ்கின்றது? பேதம் இல்லாமல் ஏதோ ஒரு விடயம் அறிவு நிகழ்கிறது. எனவே அதற்கு நிர்விகற்ப காட்சி. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஒவ்வொரு சொற்களை கையாள்வார்கள். எந்த நூல் படித்தாலும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக வேறு வேறு பேர்களை சொல்லிட்டேன். வாஜர் காட்சி, இந்திரிய காட்சி, நிர்விகற்ப காட்சி. அப்புறம் அந்த கரணங்களின் தொழிற்பாடு நிகழ்கின்றது. சிந்தனை, ஐயம், ஒரு ஒருபட்டு எழுதல், அந்த எழுச்சி. அப்புறம் நிச்சயித்தல், நிச்சயம். நிச்சயம் என்பது புத்தி தான். அப்பதான் புத்தி நிச்சயம் என்னும்போதுதான் இது இன்ன பொருள் தான் அப்படிங்கிற ஒரு தெளிவான அறிவு கிடைக்கின்றது. அப்பதான் இன்ன பொருள் தான், அந்த பொருள் இல்லை, விகற்பத்தோடு கூடிய அறிவு. அதான் சவிகற்ப காட்சி. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மானத காட்சி. ஏன் மானத காட்சி? புத்தியெல்லாம் நிச்சயம் என்னது, சவிகற்பம் எதனால கிடைச்சது? புத்தி நிச்சயம் என்ன போயிலா கிடைச்சது? மனம் வந்து சந்தேகப்பட்டதோட செய்தானேன்னா மனம்தான் முந்தி தொழிற்படுகின்றது. எனவே இது மானத காட்சி. அந்த கரணங்கள்ல முதல்ல தொழிற்படுகிறது மனம் தானே. இல்லையே சார், சித்தம் சிந்தித்த பிறகுதான் மனம் ஐயம் கொண்டதுன்னா சித்தம்னு தனி கருவி கிடையாது. அந்த கரணங்கள் உண்மையால் பார்க்கும் பொழுது மூன்று தான், மனம், அகங்காரம், புத்தி. மனம் வந்து சிந்தனையே செய்யும் பொழுது அந்த மனம் சித்தம் என்று பெயர் வரும். சிந்தை நினைவு உமாவிசுவன் சொன்னார், சிக்கானங்கள் அவர் சொல்லியிருக்கார். சிந்தை நினைவு, அதாவது சித்தமானது நினைவை செய்யும் அப்படின்னு நினைக்கும். இது என்னது அப்படின்னு நினைக்கும், ஒன்றை தூக்கி நினைக்கும். இது என்னது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பொருளை. ஐயம் வந்து தரும் மனம். மனம் என்ன செய்யும்? அதுக்கப்புறம் ஐயத்தை கொடுக்கும். மனம் ஒழிய வகுப்பாதே. அந்த மனத்திற்கு வேறான தத்துவமாக சித்தத்தை வகுத்து கூறக்கூடாது. இந்த மனம் தான் சித்தம். ஒரு நிலை வேறுபாடு, அவ்வளவுதான். அவத்தை விசேடம் வாங்க, ஒரு நிலை வேறுபாடு. இந்த நிலையில அதுக்கு சித்தம்னு பேர், அந்த நிலையில சிந்திக்கின்ற நிலையில் சித்தம் பெயர், ஐயம் கொள்கின்ற நிலையில் மனம் என்று பெயர். அப்ப சித்தம் தொழிற்படுதுன்னா சித்தம் மனம் தானே. ஆகவே மனம் முந்தி தொழிற்படுவதனால் மானத காட்சி, சவிகற்ப காட்சி, மானத காட்சி என்பது பெயர். சொன்னார், உயிரினோடு உணர்வு வாயில் ஒளி உருவாதி பற்றி செயலுறு விகற்பமின்றி தெரிவது இந்திரிய காட்சி அப்படின்னு நிர்வகப்ப காட்சியை சொன்னார். அயர்வில் இந்திரிய ஞானம் ஐம்புலன் சார்ந்து உயிர்கண் மயர் வர வந்த ஞானம் மானத காண்டலாமே. மானத காட்சின்னு சொல்லியிருக்கார் சித்தியார். ஆக இப்படி நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி பார்த்தோம். அப்புறம் அந்த புத்தி நிச்சயம் பண்ண பிறகு சும்மா இருக்காம என்ன செய்து? சும்மா இருந்துட்டா நமக்கு அனுபவமே கிடையாது. அறிவும் அறிந்து கொண்டதோட சரி, அந்த குணத்தில் உயிரானது அழுந்துகின்றது. வினைக்கு ஈடாக எப்போ எந்த குணமா பரிணமிக்குமோ அந்த குணமா தான் பரிணமிக்கும் புத்தி. அதிலே ஆன்மா அழுந்தி இன்ப துன்ப மயக்கங்களில் யாதானும் ஒன்றை அனுபவிக்கின்றது. அந்த அனுபவமே தன்வேதனை காட்சி. இல்லையா, இப்படி மூன்று வகை காட்சிகள் நம்ம அந்த நான்காம் சித்தத்தில் அந்த கரணங்கள் வந்ததுனால இந்த மூன்று வகை காட்சிகள் நம்ம பார்த்தோம். இப்படி அந்த கரணங்களின் மூலமாகத்தான் ஒரு தெளிவான சவிகற்ப காட்சி விளைகின்றது. அனுபவமாகிய அந்த அழுந்தி அறிதலும் நடக்கின்றது. ஆக இந்த உயிர் என்ன செய்யுமா? அப்படி செறிந்திடும் உடலுள் மண்ணி புலன்சேர் வாயில் பற்றி அறிந்து, அறிந்துனா என்ன? நிர்விகற்பமாய் அறிந்து, அப்புறம் சவிகற்பமாய் நிச்சயப்படுத்தி அறிந்து, அப்படி அறிந்ததில் அழுந்தும் அந்த தன்வேதனை காட்சி நிகழும். அழுந்து அனுபவிக்கும் ஒன்றும் அறிந்திடா. இங்க வகுப்புல வந்தபிறதான் இது தெரியுது. அதுக்கு முந்தைய அறிந்தமா? இப்ப வகுப்புல வந்தபிறகு நான் சொல்றேன், நூல்ல படிச்சதை சொல்றேன், அவ்வளவுதான். நான் அனுபவத்தில் அறிகின்றேனா? ஆன்மாவாகிய நான் இந்த புத்தி தத்துவத்தை கொண்டு இது என்ன பொருள் நிச்சயித்தேன். ஆன்மாவாகிய நான் அந்த புத்தி குணத்தில் அழுந்துகின்றேன் அப்படின்னா அறிகிறனா? அனுபவபூர்வமா இல்லையே. ஆகவே ஒன்றும் அறிந்திடா. அறிந்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தகுந்த காரணகாரியங்களோடு சொல்லியிருக்கின்றார்கள் பொருந்துமாறு. அது பற்றி இது சரிதான் என்று துணிகின்றோம். ஆனால் அனுபவபூர்வமாக நாம் இன்னும் அந்த அனுபூதி நமக்கு கிடைக்கவில்லை. அனுபூதி என்பது அந்த அனுபவம், அது கிடைக்கவில்லை. அறிந்ததில் அழுந்தும், அது எப்படி கிடைக்கும் அந்த அனுபவங்கிறது தான் நம்ம எட்டாம் சூத்திரம் பார்க்க போறோம். அறிந்ததில் அழுந்து ஒன்றும் அறிந்திடா. தான் யாரு, தான் எந்த கருவிந்தனை கொண்டு எப்படி அறிந்தோம், அதை எப்படி நிச்சயப்படுத்தினோம், எந்த கருவிந்தனை கொண்டு அந்த விடயம் என்னதான் நிச்சயப்படுத்தினோம், அந்த அதன் மூலமாக வந்த இன்ப துன்பங்களை எப்படி அனுபவிக்கின்றோம், ஒன்றும் தெரியாது. ஒன்றும் அறிந்திடா. சரி சரி, தான் யாருன்னு அறியலானா எப்படியும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் சார். இந்த ஆன்மா எத்தனையோ விடயங்களை அறிகின்றது, இன்ப துன்பங்களை அனுபவிக்க பரவாயில்லை சார் அப்படின்னா அது கூட ரொம்ப நேரம் ஓடாதுப்பான்னார். என்ன அறியின் தன்மை பிரிந்து, அந்த அறிந்து கொண்டிருக்கின்ற நனவு நிலையில விட்டு அப்படி பிரிந்து கீழே அடுத்த தாழ்ந்த நிலைக்கு வந்துடும். என்ன காணவு? அறியின் தன்மை பிரிந்து, அதை அந்த நனவுல இருந்து பிரிந்து கொஞ்சம் கீழே இறங்கி காணவு. அப்புறம் உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் அப்படி இறங்கிக்கிட்டே வந்துடும். அந்த ஒவ்வொன்றா அறியது பாவம். அறியத தான் யாருன்னே அதுக்கு தெரியல, எந்த கருவியும் நோய் கொண்டு அறிகின்றோம்னு தெரியல. சரி, இப்போ ஏதோ அறிஞ்சுக்கிட்டாது இருக்கு அப்படின்னா அப்படியும் தொடர்ந்து அறிந்து கொண்டு இருக்கணும் இல்லை. அது கனவு, உறக்கம், பேருறக்கம் அப்படி அஞ்சு அவத்தை அடைகின்றது. ஏன் அப்படின்னா பெருகிய மலத்தாளுங்க, ஏன் நனவு நிலை விட்டு கனவு நிலைக்கு போவது காரணம் என்ன அப்படின்னா, ஆணவ மலத்தின் மறைப்பு அதிகமாகின்றது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், சண்முகராஜ் அவர்கள், தத்துவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுகின்றதுனார்கள். தத்துவங்களை விட்டு எங்க போகுது? ஒரு சார்பு இல்லாட்டா இன்னொரு சார்பு வேணும் அல்லவா? ஏற்கனவே ஆணவமல சார்பு தத்துவ சார்பு ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கு, வினையும் இருக்கு, மும்மடங்களோடு கூடிதான் இருக்கு ஆன்மா. இப்போ சில தத்துவங்களை விடுகின்றது, விட்டு நனவுல இருந்து கனவுக்கு போகுதுன்னா சுமர்களை விட்டுட்டு, சுமர்களை விட்டுட்டு ஆணவ மலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த ஆன்மா அழுந்துகின்றது. அப்ப அறியாமை அதிகமாகுது, நனவு மாதிரி கனவுல அறிவு நிகழல. இல்லையா என்ன, நான் வந்திருக்கேன் உனக்கு ஒண்ணு தெரியல, என்ன கனவுட்டு இருக்க அப்படிமா, வகுப்புல நடத்திட்டு இருக்க, நீ கவனிக்கவே இல்லையா, கேள்வி கேட்டா தெரியலையா, என்ன கனவுன்னு இருக்க அப்படின்னு ஆசிரியர் கேட்கார். ஏன்னா கனவு நிலையில் நனவு நிலை போல ஆன்மாவின் அறிவு விளங்குவதில்லை, அதற்கு அறியாமை கொஞ்சம் அதிகமாயிருக்கு. இது நனவுலே கனவுங்க, இந்த வாத்தியார் கேட்கறதெல்லாம் அதுவும் நம்ம பார்த்தோம். நான் வந்து உறங்கி கனவு காணதை சொல்றேன், அறியாமை அதிகமாயிட்டது. ஏதோ உள்ள நடக்கிற நிகழ்ச்சிகளை மட்டும் அறியுது, கனவுல வருது நிகழ்ச்சி மட்டும் அறியுது, அதையும் கடந்த உறக்கத்தில் அதையும் கூட அறிவதில்லை. தான் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாமல் தான் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. உண்ணும் பொழுது நாம் உண்கின்றோம், பேசும்பொழுது நாம் பேசுகின்றோம், நனவு நிலையில என்ன செய்யறோங்கிறது தெரியுது, உறக்க நிலையில தெரியாது. நான் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன், உறங்கி முடிச்ச பிறகு நேரத்தை பார்த்த உடனே ஏப்பா படுக்கும்போது நேரத்தை பார்த்திருப்பாரு, விழிச்ச பிறகு நேரத்தை பார்க்காரு, எப்ப ரெண்டு மணிக்கு படுத்த அஞ்சு மணி வரை தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே தெரிந்து கொள்கின்ற, நல்லா தூங்கியிருக்காங்க. நான் தூங்கி கொண்டிருக்கும் போது ஆகா நாம் எவ்வளவு நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நிகழாது. ஏன்னா தான் யார் என்பதே அங்கே அறிய விடாமல் ஆணவ மனத்தின் மறைப்பு அவ்வளவு அதிகமாயிட்டது. இல்லையா, ஏன்னா இடம் மாறி உறங்கும் போது முழிச்சோம்னா வழக்கமா உறங்குற இடம் தான் ஞாபகத்துக்கு வரும், இங்க இடம் மாறி இருக்கு அப்படிங்கிற உணர்வே கொஞ்சம் படிப்படியா தான் நிகழும். ஏன்னா அந்த அறிவை ஆணவ மனம் மறைக்கின்றது. நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப ஒத்து வரும் நம்ம கருத்துக்கள்லாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிடுவாங்க, நம்ம தெளிவா சொல்றோம். அப்புறம் அதுக்கப்புறம் பேருறக்கம், இன்னும் மலமறைப்பு அதிகமாகிவிட்டது. இதாவது கூப்பிட்டா எந்திரிப்பான்னு வைங்க, உறக்கத்துல பேருறக்கம் உள்ளவன் கூப்பிட்டாலும் எந்திரிக்க மாட்டான். இல்லையா, அவனை பலவிதமாக வேலைகள்லாம் செய்து அவனை எழுப்பணும். உயிர் படங்கள், உயிர் படங்கள் நிலையில மருத்துவர்களே கூட சரி சந்தேகம் தான் அப்படிங்கிற நிலையில் அது, ஆனா உண்மையில உயிர்ப்பு உள்ள அடங்கி இருக்கின்றது. சில இடங்களை நம்ம பாக்குறோம், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு தூக்கிட்டு போயிருந்தாங்க, அப்புறம் அங்க வச்சு முடிச்சு அது பெரிய ஒரு நடக்கக்கூடாத அனுபவம், ஆனால் சில வாழ்க்கை அப்படி நடந்து விட்டது நம்ம அப்பப்போ பாக்குறோம். ஆக இப்படி அஞ்சவத்தைகளை அடையும் அமைச்சரை சேப்ப நின்று அஞ்சவத்தை தேன் சொன்னாரு உமாவதி சிவம், அஞ்சவத்தை பெருகிய மலத்தார் பேணி என்று அஞ்சவத்தைக்கு காரணத்தை வெளிப்படையாக கூறினான். முதல் நூல்லாம் படிச்சு நாம என்னை தெரிந்து கொள்வது இல்லையா? ஆகவே இது மெகண்டார் சொன்னதுக்கு அர்த்தத்தை புரிந்து கொள் என்று சொன்னார். அஞ்சவத்தை பெருகிய மலத்தார் பேணி, மலச்சக்தி பெருகிக் கொண்டே வருகின்றது, ஆணவ மலச்சக்தி அதில் அழுந்து 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 அப்படி அறியாமைக்கே போகுது. இதே மாதிரி முத்தி அடைகிற நிலையிலும் ஏபு பற்றி சொல்லி வைக்கிறாங்க, முத்தி அடைகிற நிலையிலும் ஆன்மாவிற்கு அஞ்சவத்தை உண்டு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி தத்துவங்களை விட்டு ஆணவ மனத்தில் அப்படியே அழுந்து 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 நனவு கனவு உறக்கம் பேரக்கம்னு கீழ் நோக்கி போகின்றதோ, அது மாதிரி முத்தி நிலையில அப்பமும் தத்துவங்களை விடுகின்றது. ஆனாலும் இந்த ஆன்மாவின் இயற்கை எப்படி இருக்கின்றது? அறிவிக்க அறிகின்றது. அது மட்டுமா, படிமுறையில் தான் அறிகின்றது. அதான் சோபான முறையின் படிமுறை, படிப்படியாக அறிதல். சோபான முறையில் அறிவிக்க அறிவின் தன்மை உடையதுன்னு சொன்னாதான் முழுமையான அது கருத்து. சோபான முறையில் அறிவித்தால் இந்த ஆன்மா அறியவில்லை, ஏன் அறிவு தடைபட்டு கிடக்கின்றது சகசமலத்தினால. அப்ப இதனுடைய தடையை கொஞ்சம் கொஞ்சமா தான் நீக்க முடியும், ஏன்னா இவன் கொஞ்சம் கொஞ்சமா அறிவிச்சாதான் இவன் புரியும் அவனுக்கு. ஆகவே அந்த தடையை சிறிது நீக்கி சிற்றறிவை விளக்கும் பொருட்டு அந்த சிற்றொழியை கொடுக்கின்ற விளக்கை போல இந்த மாயை கொடுத்தா, விடியிற வரைக்கும் இந்த விளக்கை வச்சுக்கோ, முத்தி நிலை வரைக்கும் இந்த கருவியை வச்சுக்கோ. ஆகவே சகசமலத்தினால் உணர்வின்மையால் இது அந்த கரணங்களோடு கூடியது. சகசமலம் என்று நாம் சொல்கின்ற இந்த ஆணவமலம் உலகத்தோர் பயன்படுத்துகின்ற ஆணவம் என்ற சொல்லை நோக்கும் பொழுது பெரிதும் வேறுபாடு உடையது. உலகத்தவர்கள் ஆணவம்னு சொல்றாங்களே அதோட அர்த்தமே வேற. இல்லையா, அவர்கள் செருக்குன்னு சொல்கின்றார்கள், அகம்பாவம் சொல்கின்றார்கள், திமிருன்னு எத்தனையோ பேர் சொல்கின்றார்கள், கர்வம். இங்கு நாம் ஆணவம் என்று சொல்வது எதை அப்படின்னு கேட்டா, ஒருத்தரை பத்திங்க அவன் வந்து எப்படிப்பட்டவன் கேட்டா, அவன்கிட்ட எந்த குணம் ரொம்ப மேலோங்கி இருக்கும், அவன்கிட்ட எத்தனையோ இயல்புகள் இருக்கலாம், ஆனா எந்த குணம் அவன்கிட்ட மேலோங்கி இருக்கோ அதை தான் சொல்லுவோம் பழகினவங்க, அவன் இப்படிப்பட்டவன்லாம் அப்படிமா. முதல்ல அந்த மாதிரி சிவஞான சுவாமியோட ஆணவமலத்தை பத்தி சொல்ல வராரு. முதல்ல அந்த ஆணவமலத்தோட என்ன இயல்பு சொல்றாருன்னா, அது அறிவை தடுப்பதுங்கிறாரு. ஏன்னா அது சடப்பொருள் தான், ஆணவமலம் சடப்பொருள் தான், அது சடப்பொருள் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியதானே. சடப்பொருள்னா மாயையும் சடப்பொருள் தான், முதல் காரணமாகிய மாயை. அந்த மாயிலிருந்து தோன்றிக்கிட்டே உலகம் உடல்லாம் சடப்பொருள் தான் இல்லையா. இப்ப ஆணவம்னு சொல்லும்போது சடப்பொருள் சொல்வதை விட முக்கியமா அதோட தனித்தன்மை தெரிஞ்சுக்கோ, அது அறிவை தடை செய்யக்கூடிய பொருள், அந்த ஞான திரோதகமாய் அப்படின்னா அறிவை தடுக்கக்கூடிய பொருள். திரோதகம்னா மறைத்தல், அறிவை மறைக்கக்கூடிய பொருள். ரெண்டாவது என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அறிவை மறைக்கக்கூடிய பொருள் அப்படின்ட்டு. ஏன்னா ஒன்னு ஆணவம்ங்கிறது குணமா, நம்ம குணம் மாதிரி நினைச்சே பேசிட்டு இருக்கோம். ஆணவ குணம், ஆணவங்கிற குணத்தை நாம விட்டுறணும். ஆணவம் என்பது ஒரு பொருள். எப்படி ஆன்மா என்பது ஒரு பொருளோ, சிவம் என்பது ஒரு பொருளோ, எப்படி இந்த மாயா காரியங்களாக நம்மை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு பொருளோ, அதுபோல ஆணவம் என்பதும் பொருள். ஆனா இந்த பொருள்கள் இடையில வித்தியாசம் இருக்கு. சிவம் என்றும் நிலைத்திருக்கும் சத்து பொருள். இந்த மாயா காரியங்கள் சடப்பொருள், தோற்றக்கேடுகளுக்கு உட்பட்ட சடப்பொருள். முதல் காரண மாயையும் சடப்பொருள் தான், ஆனா மாயைக்கு தோற்றக்கேடு கிடையாது. மாயிலிருந்து உலகம் தான் தோன்றுகின்றது, பிறகு கெட்டு மாயில் ஒழுங்குகின்றதே ஒழிய மாயை நித்த பொருள். ஆக மாயை இரண்டு, ஆக இவை ஆறு. ஆதியில் இந்த ஆறு பொருளுக்கும் தோற்றம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்ப ஒடுக்கமும் கிடையாது, தோன்றுதவர்களுக்கு தான் ஒடுக்கம். ஆக முதல் காரணம் மாயை, அது தோன்றி அழியாது இல்லையா, அதிலிருந்து உலகம் தான் தோன்றி அழியும். அதே மாதிரி ஆணவமும் சடப்பொருள்னாலும் அதுக்குரிய சிறப்பு தன்மை என்னன்னா, மற்ற சடப்பொருள்கள்லாம் இல்லாத தன்மை, அறிவை தடுக்கக்கூடிய பொருள், அறிவை தடுக்கக்கூடிய பொருள். ஆனா பொருள்ங்க மறந்துடக்கூடாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் குணம் குணம்னு, அப்படி குணம் நினைச்சிடக்கூடாது. ஆணவ மனத்தை உயிரின் குணம் என்று கொண்டால் என்ன குற்றம் என்று கேட்பார்கள். குணம் என்று கொண்டால் ஒரு பொருளையும் அதனுடைய குணத்தையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்கவே முடியாது. வெள்ளத்திலிருந்து இனிப்பை நீக்கிவிட முடியுமா? தீயிலிருந்து ஒளியை நீக்கிவிட முடியுமா? நீக்கணும்னு நினைச்சு போட்டு வெள்ளத்தை போட்டு வருத்தீங்கன்னா அப்புறம் வெள்ளமே அதனுடைய வடிவத்தில் இருக்காது இல்லையா. ஒரு ஏன்னா ஏன் நீக்க முடியாதுங்க, எங்க ஒரு பொருளை விட்டு குணத்தை ஏன் நீக்க முடியாது? பொருள்ங்கிறது என்னது, அதன் குணத்தின் திரட்சி. அந்த அந்த இனிப்பின் திரட்சி தான் அந்த பொருள், இந்த ஒளியின் திரட்சி தான் தீ. மரங்கள் பல ஒன்று திரண்ட வழி தோப்பு என்று வழங்கப்படுமாறு போல, மனிதர்கள் பலர் வீரர் பலர் ஒன்று திரண்ட வழி படை என்று வழங்கப்படுமாறு போல, குணங்கள் தம்முள் தொக்கு நின்ற வழி குனி பொருள் என்று சொல்லப்படும் என்று எழுதுவார்கள். ஆகையினாலே அப்ப குணத்தை விட்டு பொருளை நீக்கணும்னா குணங்கள்லாம் சேர்ந்துதான் பொருளா இருக்கு. அப்ப எப்படி அந்த குணம் வேற பொருள் வேற பிரிக்க முடியும் இல்லையா? ஆகையினாலே ஆணவ மலம் உயிரின் குணம் என்று கொண்டால் ஒரு நாளும் அது உயிரை விட்டு நீங்காது. எனவே அந்த அது வந்து அறியாமை உடைய பொருள். அப்ப உயிர் அறிவுடைய பொருளாவே இருக்க முடியாது. இந்த உடம்பெல்லாம் கொடுத்தா உயிருக்கு அறிவு விளங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு ஆணவங்கிற குணம் இருக்கு. ஆணவம் என்பது அறியாமை உடையது. எனவே உயிரும் அறியாமையுடைய சடப்பொருளா தான் இருக்கணும் இல்லையா. மேல அந்த ஆணவம் உயிரை விட்டு என்றும் நீங்காது நாய்ப்பேரும். ஆனா உயிர் அறிவுடைய பொருள். அப்ப அறிவுடைய பொருளுக்கு அதற்கு நேர் மாறான குணமாகிய அறியாமை எப்படி வந்தது? சில விஷயங்களை நாம் அறிகிறோம், சில விஷயங்களை நாம் அறிவதில்லை. இங்க நடக்கிறது அறிகிறோம், வெளியே நடப்பதை அறிய முடியவில்லை. அவ்வளவுதானே, இதுல பெரிய கஷ்டம் இருக்கு. வெளியே நடப்பதை அறிய முடியவில்லை, இங்க நடக்க அப்ப ஒரு வரம்புக்குட்பட்டு தான் அறிகிறோம். அப்ப நமக்கு அறிவும் இருக்கின்றது, அறியாமையும் இருக்கின்றது. ரெண்டும் ஒரு பொருளிடம் இருக்க முடியாது, அதான் இங்க பிரச்சனை. ரெண்டு முரண்பட்ட பண்புகள் ஒரு பொருளிடம் இருக்க முடியாது. ஆனா நம்மகிட்ட இருக்க மாதிரி நமக்கு தெரியுது, நம்மகிட்ட அறிவும் இருக்கு அறியாம இருக்கு. அப்போ ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நமக்கே உரிய உண்மையான இயல்பா இருக்கணும், இன்னொன்று வேறு பொருளோடு சேர்ந்ததுனால வந்து இயல்பா இருக்கணும். தீ வந்து சமயத்துல குளிர்ச்சியா இருக்கு, சமயத்துல சூடாவும் இது நீர், நீர் வந்து சமயத்துல குளிர்ச்சியா இருக்கு இல்லையா, பெரும்பாலும் குளிர்ச்சியா இருக்கு. ஆனா சில சமயங்கள்ல நீர் சூடாவும் இருக்க நம்ம பார்க்கிறோமே, வெந்நீர் என்றும் குளிக்கின்றோமே என்றால், இதில் ஒன்றுதான் அந்த நீருக்கு இயல்பான தன்மையா இருக்க வேண்டும். அந்த இயல்பான தன்மை குளிர்ச்சி தான். இன்னொரு தன்மையாக சூடு பிற பொருளோடு, நெருப்பு என்ற பிற பொருளோடு சேர்ந்ததனால் பெற்ற இயல்பு. அதுபோல ஆன்மாவிற்கு ஆன்மாவிடம் அறிவும் காணப்படுகின்றது, அறியாமையும் காணப்படுகின்றது. இதிலே அறிவுதான் ஆன்மாவிற்குரிய இயற்கை. இந்த அறியாமை இருக்கின்றதே இது பிற பொருளோடு, ஆணவம் என்ற பொருளோடு தொடர்பு கொண்டதனாலே வந்த செயற்கை. ஆகையினாலே ஏன் சார் அறியாமை தான் உயிருக்கு இயற்கை, அறிவு வந்து ஆணவ மனத்தோடு கொண்டதனால வந்து அப்படின்னா அது அறியாமை தான் இயற்கைன்னு அது சடப்பொருள் ஆயிரும். சடப்பொருள் எந்த பொருள் கூட சேர்ந்தாலும் அதுக்கு அறிவு வரப்போறது இல்லை. பாருங்க, இது ஒரு சடப்பொருள், இதை எந்த பொருளோட சேர்த்ததுக்கு அறிவு கொடுத்த முடியுமா? முடியாது. ஆனால் நாம் அறிவுடைய பொருள் அந்த சடப்பொருளோடு சேர்ந்துதான் நாம் என்ன ஆயிட்டோம். சடப்பொருள்னா மாயை கூட தான் சேர்ந்திருக்கோம். ஆனா மாயை அந்த விஷயத்துல எவ்வளவோ பரவாயில்லைங்க, நம்ம நம்முடைய அறிவை விளக்குவதற்கு அது துணை செய்கின்றது. மயக்கமும் செய்யும் என்றேன்னு சொன்னாங்க, மயக்கம் தான் செய்யும் சொல்லல, மயக்கமும் செய்யும் ஆனா அறிவை விளக்கவும் செய்யும். உண்மை போட்டதுனால இது நல்லதும் செய்யும். ஆனா ஆணவமனம் இருக்கின்றதே அது அறிவை கீழ் தடை செய்யதான் செய்யும், தடைதான் செய்யும். ஆணவமனம் ரொம்ப அரிய விஷயங்கள். இது வந்து நம்ம கற்று 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 நம்ம வாழ்க்கையில சிந்திச்சு சிந்திச்சு அந்த ஆணவத்தினுடைய இயல்பை நம்ம உணர முடியும். அதனால அது உயிர் குணம் அல்லன்னு நம்ம நிலைநாட்டிட்டோம் இல்லையா. குணம்னா பொருளை விட்டு குணத்தை நீக்க முடியாது. அப்புறம் முத்திங்க ஆணவமலை நீக்கத்துக்கே அர்த்தம் இல்லை, முத்திக்கும் பொருள் இல்லாம போயிரும். அது ஒரு பொருள், அது இதை சார்ந்திருக்கின்றது. இருள் என்பது ஒரு பொருள், காணும் தன்மையுடைய கண்ணை அது மறைக்கின்றது. அதுபோல ஆணவம் ஒரு பொருள், அறியும் தன்மையுடைய ஆன்மாவின் அறிவை அது தடுக்கின்றது என்று இந்த அளவிலே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அஞ்சாம் சூத்திரத்திலே இப்படி அந்த கரணங்களோட ஆன்மா சேர்ந்து அது தானே அறிந்து கொள்ளும். அவ்விடத்தில் முதல்வன் அறிவிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஏன்னா நம்ம முதல்ல இருந்தே ஒரு கருத்து சொல்லிட்டு வரோம். முப்பொருளை சொல்லும் போது பதி தானே அறியும் பொருள், பசு அறிவித்தால் மட்டுமே அறியும் பொருள், பாசம் அறிவித்தாலும் அறியாத சடப்பொருள். இப்படி மூன்று பொருளுக்கும் அழகா விளக்கம் கொடுக்கின்றோம் இல்லையா. இப்போ இந்த ஆன்மாவானது தன்னுடைய அறிவை விளக்கக்கூடிய கருவிகளோட சேர்ந்தாச்சு. அந்த கரணங்கள் இருக்கு, அதுக்கும் மேல வித்யாதத்துவங்கள் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம் இவ்வளவு சேர்ந்திருக்கு, அந்த கரணங்கள் சேர்ந்திருக்கு. வெளியே வந்து ஞானேந்திரியங்கள் இருக்கு, அறிந்தபடி செயல்படுறதுக்கு கண்மேந்திரியங்கள் இருக்கு, விடயங்கள் ஏராளமா இருக்கு. ஏ அப்பா போதாதா? ஆன்மாவும் அறிவுடைய பொருள், அறிவுடைய பொருள் தான். புறவை என்னையா போட்டு புறவை என்ன வந்து அவன் அறிவிக்கணுங்க அப்படிங்க. என்னவென்றால் அதான் சடத்திரளும் அகர்த்தாவாய் அறிவொன்றில்லா தன்மை எனும் கூட ஒரு சங்கை இன்றே. சரி கூட தானே சங்கை இல்லை, ரெண்டையும் கூட்டி வச்சுட்டானே. இப்ப என்ன உணர உணர நீயா அறிஞ்சிக்கிட முடியாது, என்ன புடி அந்த கரணங்கள் பொறியெல்லாம் வச்சுக்கோ, பூந்து விளையாடு அப்படின்னு அவன் விட்டுற வேண்டியதானே அப்படின்னா. அதான் சொன்னேன், கருவிகளோட தொழில் எப்படின்னா நாம எத்தனையோ கருவிகளை பயன்படுத்துறோம், கண்ணாடி பயன்படுத்துகின்றோம். அதனுடைய இயல்பு என்ன? அது கண்ணிற்கு நன்கு விளக்கி காட்டக்கூடிய இயல்பு. ஆனால் அதற்கு காணந்தன்மை கிடையாது. ஒரு பொருளுக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் அந்த பொருள் முதல் பொருளை விட அறிவுல கூடுதலா இருக்கணும் இல்லையா. ஒரு பொருள் வந்து அறிவிக்கின்றது என்றால் அறிவிக்கப்படும் பொருளை விட அறிவிக்கின்ற பொருள் அறிவிலின் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் கருவிகளோ சடம், அவை கண்ணாடி போல நம்ம உலகத்தில் பயன்படுத்த மற்ற புறக்கருவிகள் மாதிரி ஒரு அறிவுடைய பொருளுக்கு துணை தான் செய்ய முடியும். ஆமா ஆன்மா அறிவுடைய பொருள் தானேன்னா அதை தான் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அது வந்து பதி அறிவித்தால் மட்டுமே அது அறியும், மற்றபடி அந்த ஆன்மாவுக்கு அறிவிக்கிறதுக்கு வேற பொருளும் கிடையாது. பதி அறிவித்தால் மட்டுமே ஆன்மா அறியும். ஆகையினாலே அந்த அந்த கரணங்களோடு கூடிய வழியும் முதல்வனது உபகாரம் வேண்டப்படும் அப்படின்னு. ஆனால் அதை நாம் அறியவில்லையே என்றால் பொறிகள் கரணங்கள் எல்லாம் ஆன்மாவால் செலுத்தப்பட்டு தத்தம் விடயங்களை அறிந்தும் தம்மை பற்றியும் அவை அறியமாட்டா, தம்மை செலுத்துகின்ற ஆன்மாவை பற்றியும் அறியமாட்டா. அதுபோல ஆன்மாக்கள் எல்லாம் முதல்வனால் செலுத்தப்பட்டு தத்தம் விடயங்களை அறிந்து அனுபவித்தவழியும் அவை தம்மை பற்றியும் அறியமாட்டா, தமக்கு முதலாகிய அந்த தமி அருளையும் பற்றி அறியமாட்டா. தமி என்றால் முதல்வன், தமி அருள்னா அந்த முதல்வனுடைய திருவருள், இவ்விடத்தில் திருவதான சக்தி என்று ஏற்புடி கோடரார் கொள்கை எழுதுவார். ஏன்னா எந்த இடத்துல எப்படி கொண்டா பிறந்தோம் சொல்லிட்டு, ஏன்னா உயிர்களை வினைக்கீடாக செலுத்தும் போது அதுக்கு திருவதான சக்தி தான் பேர். தான் செலுத்துகின்றோம் என்பதை காட்டிக் கொள்ளாமலே செலுத்துகின்றது. விடயங்களில் உள்ள அந்த ஏற்றதாழ்வுகளையும் மறைக்கின்றது என்று சொல்வார்கள். ஆனால் இதெல்லாம் விட தெளிவாக மாபாடத்தில் எழுதியிருக்கின்றார். அந்த உதாரணத்தை நாங்கள் விரித்தால் அது ரொம்ப விரியும். திரோதான சக்தி என்பது அது கொஞ்சம் படித்துப்பட்டு கொஞ்சம் அந்த அந்த சிந்தனையில தெரிஞ்சு கொடுக்கும் போதுதான் ரொம்ப நல்லா நல்ல மாதிரியா இருக்கும். எந்த உயிருக்கு எப்பேற்பட்ட பக்குவத்தில் இருக்கின்றதோ இந்த உயிருக்கு எதை கொடுத்தால் அது தகும், அதனுடைய நிலை வளர்ச்சி அடையும் என்று கருதி அதை கொடுப்பது. தன்னை உணர்த்தினால் என்ன என்றால் தன்னை உணரும் அளவிற்கு அந்த உயிருக்கு வல்லமை இருந்ததுன்னா அது வினையே செய்யாத இல்லையா. ஆகையினாலே அதற்கு தன்னை உணர்த்துவதெல்லாம் அங்கு வழி கிடையாது, அதை உணரக்கூடிய தகுதியில் அது இல்லை. அது வந்து உலக விடயங்களையே இச்சித்து நிற்கின்றது உயிர். அதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு தான் அப்போதைக்கு அதனுடைய தகுதியும் இருக்கின்றது. எனவே அதன் தகுதிக்கு ஏற்றபடி அதை வளர்த்தல். பலர் ஆன்மாக்களுடைய தகுதியும் பலவிதமாக இருப்பதனாலே பேதித்து வளர்க்கின்றான் சொன்ன இல்லையா. ஆக அந்த திரோதான சக்தி அதான் திரோதான சக்திங்கிறது ஆன்மாக்களை வளர்ப்பது ஐயா அவர்கள் சொன்னார்கள். பராசக்தி என்பது என்னன்னா அதே ஒரே சக்தி தான், அந்த தகுதி பெற்ற ஆன்மாக்களுக்கு சிவானந்தத்தை விளைவிக்கும் தான். ஆனா ஆன்மாவுக்குன்னு ஒரு குணமே இல்லை, நம்ம நினைச்சிடக்கூடாது. குணமே இல்லாட்டா பொருளே இருக்க முடியாது. இப்ப ஆன்மாவுக்குன்னு உள்ள தனிப்பட்ட குணம் ஆன்மாவுக்கென்று உள்ள குணம் அல்லவா. அதுபோல சத்தை சார்ந்து சத்தை அறிகின்றதே அந்த அறிதலாகிய குணம். ஏன்னா தர்க்கமணி ஈஸியா நம்மளை மறுத்துடலாங்க, நம்ம வந்து புரியாம பேசிக்கிட்டு இருந்தோம்னா. அதுக்காக நான் சொல்றேன், இந்த பாயிண்ட் நான் சொல்லி வைக்கிறேன். ஆக இன்னொரு விஷயத்துல எனக்கு சமாதானமாகல, இதோட முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா சத்தனால இந்த பிரபஞ்சம்லாம் சூனியம், அதனால சத்து வந்து அசத்தாகிய பிரபஞ்சத்தை அறியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அறியாதுன்னு சொல்லும்போது அது முற்றையுடைய பரம்பொருளை வந்து அது பிரபஞ்சத்தை அறியாதுன்னு எப்படி சொல்லலாங்க. அவன் தானே பிரபஞ்சத்தையே தோற்றுவித்தான், முதல் சுத்தத்திலே படிச்சோம். மேல அவன் தான் வந்து ஒடுங்குது, அப்புறம் அவன் இருந்தா மேலவும் தோன்றுகின்றது. ஆகவே அவன் தான் தோற்றுவித்த பிரபஞ்சத்தை தான் அறிய மாட்டானா? சத்தாகி சிவம் பிரபஞ்சத்தை அறியாதுங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். என்னன்னா நம்மனோருக்கு தோன்றது போல இது குடம் இது ஆடைன்னு தோன்றது போல முனைத்து தோன்றாது, எல்லாவற்றையும் ஒரு சேர் அறிவான்னு பார்த்தோம். இதுல ஓரளவுக்கு மன சமாதானம் வச்சுங்களேன். இருந்தாலும் மாதவ சிவஞான சுவாமிகள் தெளிவுபடுத்தும் போதுதான் பூரணமா தெளிவு வந்தது. என்ன அப்படின்னா சுவாமிகள் என்ன இந்த அறிதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல சிறப்பாக அனுபவத்தின் பொருட்டு அறிதல். சத்தின் முன் சத்து சத்து சத்துன்னு போட்டா போதுமா, அல்லது அப்பப்போ அசத்துச்சுன்னா சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லி சொல்றேன். சத்தாகிய சிவம் அசத்தாகிய உலகத்தை அறியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்தாகிய சிவம் அசத்தாகிய உலகத்தை தன் அனுபவத்தின் பொருட்டு அறியாது. இதுதாங்க அதனுடைய உட்பொருள். சுவாமி சொல்றான் எங்க சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு கண்டன நூல சொல்லியிருக்காங்க. கண்டன நூல் சொல்லி ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டேன், என்ன எனக்கோ ஒரு நாள் அதை பார்க்கும்போது அங்க சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில். சரி, அப்ப அது மாதிரி அசத்து அசத்தாகிய உலகம் சத்தாகிய சிவத்தை அறியாதுன்னா, இது சடப்பொருள், இதை அறிய முடியாது, இதுக்கு அனுபவம் கிடையாது, அது எளிதா முடிஞ்சு போச்சு. அப்புறம் சூரியகோத்த பார்த்தா அழகா எழுதியிருக்காரு, அரண் பாசத்தை அனுபவியான் அறியான்னு போடல பாருங்க. அரண் பாசத்தை அனுபவியான், பாசம் அரணை அனுபவியாது. சத்து அசத்து அறியாது, அசத்து சத்து அறியாதுங்கிறதுக்கு சூரணி கோத்திரையும் தெளிவா இருக்கு. இதுதான் அதுக்கு பிறகு முழுக்க அப்பதான் சமாதானம் ஆச்சு. ஓஹோ, அவன் எல்லாத்தையும் அறிகின்றான், நமக்கு உணர்த்தும் பொருட்டு ஒவ்வொருடத்தையும் சிறப்பாக உணர்த்துகின்றான். சரி, அறிந்து கொண்ட பொருள் எது? ரெண்டையும் அறிந்து கொண்ட பொருள் ஆன்மா. இது மூலமா என்னங்க மையக்கருத்து? என்னுடைய மையக்கருத்து என்ன அப்படின்னா, அப்போ இந்த இயல் என்ன இயல்? சாதன இயல். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய இயல். ஏன்னா நீங்கள் பொது அதிகாரத்திலே முப்பொருள்களை முப்பொருள்களும் உள்ளன என்று உறுதியாக அறிந்து கொண்டீர்கள். அது உண்டா கிடையாதாங்கிற சந்தேகம் உங்களுக்கு கிடையாது. மூன்று சூத்திரங்களும் முப்பொருளும் உள்ளனன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த மூன்று சூத்திரங்களின் முப்பொருள்களின் இயல்புகள் என்னென்ன அதுவும் தெரிஞ்சு போச்சு. இவ்வளவுத்தையும் தெரிந்து கொண்டதனால் என்ன பயன்? இவ்வளவு தெரிஞ்சு என்னையா பண்ண போறீங்க? ஒருத்தர் கேட்பாரு இல்லையா, என்னையா செய்வதாந்தம்லாம் பேசுறீங்களா, என்ன செய்ய போகின்றீர்கள், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற சொல்ற பகுதிதான் இந்த சாதன இயல். சரி, யா முப்பொருள் இருக்கின்றனவே, இதுல ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய பொருள் எது? இந்த சாதனைய செய்ய வேண்டிய பொருள் எது? செய்ய வேண்டிய அதிகாரி யாருமாங்க? அதிகாரினா நம்ம ஆபீசர் நினைச்சிடக்கூடாது, இந்த காலத்துல அந்த இடத்துல தான் பயன்படுத்துறோம். அதிகாரினா ஒரு செயலுக்கு அதிகாரினா அதை செய்ய செய்யறதுக்கு தகுதி உடையவன் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. இங்கே இந்த பொருளும் பொருளை நிச்சயம் பண்ணி அவற்றின் இயல்புகளையும் தெரிந்து கொண்டோமே, இதனால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த காரியத்தை செய்ய வேண்டிய ஆள் யாரு? சாதித்தற்குரிய அதிகாரி யார் அப்படின்னு சொல்வதுதாங்க ஏழாம் சூத்திரத்தின் மையக்கருத்து. முதலிய பொருள் அதுதான். என்ன அப்படின்னா, ஆன்மாதான் இரண்டலா ஆன்மான்னு சொன்னார், அந்த ஆன்மாதாங்க இங்க செய்ய வேண்டிய அதிகாரி. சத்தாகிய சிவத்தை இந்த ஆன்மா அடைய வேண்டும் என்றால் அந்த ஆன்மாவிற்கு இன்றியமையாத ஒரே சாதனம் என்ன? அந்த சாதனம் என்ன என்றும், அந்த சாதனம் இந்த ஆன்மாவை எந்த வழியில் வந்து அடையும் என்றும் சொல்வதுதான் எட்டாம் சூத்திரத்தின் மையக்கருத்து. சாதனமும் அது வரும் வழியும். சாதனம் என்னவென்று நாம் ரொம்ப போட்டு மூளையை கசக்க வேண்டாம். ஆறாம் சூத்திரம் சொல்லிட்டாரு, அவனை பதிஞானம் ஒன்றாலே அறிய முடியும். அப்ப அந்த பதிஞானம் ஆகிய திருவருள் தான் சாதனம். அந்த திருவருள் இந்த ஆன்மாவுக்கு கிடைத்தால்தான் இந்த ஆன்மா உலகச் சார்பை விட்டு சிவச்சார்பை அடைய முடியும். ஆனால் திருவருள் ஆன்மாவிற்கு திருவருளாக வந்து கிடைக்காது. அது ஒரு குருநாதன் மூலமாக வரும், அப்பொழுது குருவருள் என்று பெயர் வரும். அந்த குருவருளே சாதனம். அது எந்த வழியில் வரும் என்றால் தவம் என்ற வழியிலே வந்து சேரும். ஆக தவம் என்றால் என்ன, தவத்தின் வகைகள் என்ன என்பதை நாம் வருகின்ற வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று கூறி, அது மட்டுமா நாம சிந்திக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் நம்முடைய சண்முகலையா அவர்கள் அந்த தவங்களின் தன்மையெல்லாம் தம்முடைய சமய கல்வியிலே மிக அருமையாக சொல்வார்கள். பாதி வேலை அவர்கள் குறைத்து விடுவார்கள். ஏன்னா போன வகுப்பும் அப்படிதான் பார்த்தேன், அதுக்கு முந்தின வகுப்பும் அப்படிதான் பார்த்தேன். அதுக்காக நான் வந்து ஏதாவது அரைமுறையமா சொல்லிட்டு ஓடிடுவேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவர்கள் வந்து நான் எளிதா சொன்னாலே உங்களுக்கு எளிதா புரிஞ்சிடும், அதுக்காக சொல்றேன். அவர்கள் அவ்வளவு அருமையாக சொல்ல இருக்கின்றார்கள் என்று கூறி சிறிது காலதாமதமானமைக்கு பொறுத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய, ஏன்னா மெதுவாக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா நேரம் அப்படி. காலம் அறிதல்னு சொல்லியிருக்காரு. காலம் அறியாம நாம் பாட்டில் கடகடன்னு சொன்னோம்னா சரிபடாது. எட்டாம் சூத்திரத்தை பத்தி சொன்னோம்னா, ஆகவே ஏழையும் திருப்பதில் அவசியம். இந்த காலத்தையும் நாம் அறியணும். எனவே இந்த அளவிலே இந்த சிந்தனை நிகழ்ச்சி கொண்டு தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி சிற்றம்பலம்.